الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعبد ربك حتى يأتيك اليقين صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم احب الاعمال الى الله ما داوم عليه صاحبه او كما قال صلى الله عليه وسلم புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுவனுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபியாவுங்கள் சபௌத்தாபியங்கள் முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய தடைகளை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை தவிர்ந்து வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுவாக ஐசுமா குந்தும் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு விடைபெறக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, காலங்கள் மாறி மாறி வரும், இரவு பகல் காலை மாலை அதேபோன்று ஒவ்வொரு காலமும் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படி அது சுழன்று கொண்டு மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனிதன் தன்னுடைய நிலைமையை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக மாற்றிக்கொள்வதுதான் காலங்கள் மாறுபடுவதனுடைய நோக்கமாக இருக்கிறது. சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் பொழுது நபி அவர்கள் தொழுகையின் பக்கம் செல்வார்கள். சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என்றால் தெரியும், சூரியன் அப்படியே ஒளி இழந்துவிடும், சந்திரனுடைய வெளிச்சமும் இல்லாமலாகிவிடும். அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் ஆய்வுகள் மேற்கொண்டு கருத்து தெரிவிப்பதை விட தொழுகையின் பக்கம் செல்வார்கள். இந்த சூரியன் வெளிச்சம் வரும் வரைக்கும் தொழுது கொண்டிருப்பார்கள், சந்திரனுடைய வெளிச்சம் வரும் வரைக்கும் தொழுது கொண்டிருப்பார்கள். ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இபாதத் இஸ்லாத்தில் காட்டி தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்துக்கு பின்னாலும் இபாதத். அந்த அமைப்பில் தான் கண்ணியமானவர்களே, இந்த ரமலான் வந்தது. ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் பிறை பார்த்தது போன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். இன்று சில வேளை கடைசி நோன்பாக இருக்கலாம், பிறை பார்க்கப்பட்டால் நாளை நமக்கு பெருநாளாக இருக்கும். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாம் சிந்திக்க வேண்டியது இந்த ஒரு மாத காலத்துடைய பயிற்சியில் நமது வாழ்க்கையில் என்ன மாற்றம், சென்ற ரமலானுக்கும் இந்த ரமலானுக்கும் இடையில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம். ரமலானில் மாத்திரம் அமல் செய்வது என்பது கண்ணியமானவர்களே, அது நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு விடயம். அல்லாஹ்வுக்கு எந்த கூடுதல் குறைவும் கிடையாது. நாம் உலகத்தில் இருக்கின்றவர்களும் சுஜூதில் காலாகாலம் சுஜூதில் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து கூட போவதில்லை. உலகத்தில் இருக்கின்ற எல்லோருமே இணை வைத்தாலும் சிலை வணங்கினாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்து குறையப்போவதும் இல்லை. நம்முடைய இபாதத் நமக்கு, நம்முடைய குர்ஆன் நமக்கு, நம்முடைய சதக்கா நமக்கு, நம்முடைய உதவிகள் நமக்குத்தான் பிரயோசனம் அளிக்கும். நம்முடைய அனைத்து நன்மைகளும் நமது வாழ்க்கைக்கு, நமது சக்கராத்திலே, நமது கபரிலே, நமது மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் எழுப்பாட்டப்படக்கூடிய ஒன்று சேர்க்கப்படக்கூடிய அந்த மைதானத்திலே கேள்வி கணக்கின் போது மீசான் என்று சொல்லக்கூடிய அந்த நன்மையை நிற்கின்ற சராசியில் நமக்குத்தான் பிரயோசனம் அளிக்குமே தவிர அல்லாவுடைய அந்தஸ்து கூடுவதும் இல்லை, அல்லாவுடைய அந்தஸ்து குறைவதும் இல்லை. கண்ணியமானவர்களே, அல்லாவுடைய அந்தஸ்து அது நிரந்தரமானது, அது அல்லாவுடைய கண்ணியம் கூடுதல் குறைவில்லாதது. எனவே நாம் செய்கின்ற அமல்கள் நமக்குத்தான் பிரயோசனம் அளிக்கும். எனவே இந்த ரமலானில் பெற்ற பயிற்சிகள், ரமலானில் இமாம் ஜமாத்தோடு பறந்து தொழுதோம், சுன்னத்தான முன்பின் சுன்னத்துகளை பேணுதலாக தொழுதோம், அதான் சொல்லும் பொழுதே மஸ்ஜிதுக்கு சமூகம் அளித்தோம். கண்ணியமானவர்களே, சுபஹுக்கு முன்னால் தஹஜ்ஜுத் தொழுதோம், குரான் சிலர் பல குரான்கள் ஓதி முடித்திருப்போம், பல ஜுசுக்களை ஓதி முடித்திருப்போம். கண்ணியமானவர்களே, இந்த அமல்கள் எல்லாம் நோன்புக்கு உரிய அமல்கள் மாத்திரம் அல்ல, இதனுடைய வாழ்க்கை பூராக நம்மிடம் இருக்க வேண்டிய அமல்களாக இருக்கின்றன. சொல்லுங்க, ஒரு மூமினுடைய இஸ்லாத்தின் ஒரு மூமினுடைய தலைக்கொப்பானது. தொழுகை இல்லாதவர் ஒரு முண்டம் போன்றவர். ரமலானில் மாத்திரம் தொழுதுவிட்டு ரமலான் முடிந்தவுடன் இன்னும் ஒரு கூட்டம் கவலைக்குரிய விடயம், 27ஆம் இரவுடன் நேற்றிரவு சென்ற இரவு லைலத்துல் கத்ராக இருந்தால் அவர்களுடைய நிலைமை என்ன? 21 லைலத்துல் கத்ர் போயிருந்தால், 23 லைலத்துல் கத்ராக இருந்திருந்தால் ஏமாற்றுகிறோம். புருஷருடைய கருத்தை வைத்து அந்த தினத்தில் மாத்திரம் நாம் இபாதை செய்வதென்பது, கண்ணியமானவர்களே, நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்கின்ற ஷைத்தான் நம்மை ஏமாற்றுகின்ற ஒரு வடிவமாக இருக்கிறது. இனி ஒரு மூமின் எந்த செகண்டும் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு அமலோடு தான் இருப்பார். நான் அடுத்த செகண்ட் மௌத்தாகினால் எப்படி என்னுடைய ரூஹு போகும், என்னுடைய சக்கராத் எப்படி அமையும், மலக்குமார்கள் எந்த நிலைமையில் என்னிடம் வருவார்கள், உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் என்னிடத்தில் எந்த நிலைமையில் வருவார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு தான் மூமின் இருப்பார். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அவருடைய எண்ணத்தில் அல்லாவுடைய சிந்தனை இருக்கும். திக்ரோடு இருப்பார், நல்ல அமல் செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடோடு இருப்பார். இதைத்தான் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரமலான் மூலம் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். ரமலானுடைய பயிற்சியின் மூலம் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒரு மனிதன் நிரந்தரமாக அல்லாஹ்வோடு தொடர்பாகுவது. தொழுகையாளி நிரந்தரமாக தொழுவது, ஒவ்வொரு கட்டத்திலும் தொழுகை இருக்கிறது. தேவையா சலாத்துல் ஹாஜா, ஏதாவது இரண்டு விடயங்கள் ஒன்று கொண்டு முட்டுகிறதா, நமக்கு தேர்ந்தெடுக்க முடியாமல் இருக்கிறதா, சலாத்துல் இஸ்திஹாரா, ஏதாவது ஹைரை தேடி சலாத்துல் இஸ்திஹாரா. பசி வந்தாலும் நபியவர்களும் சஹாபாக்களும் சொல்லுதார்கள். ஏதாவது கடன் தொல்லையா சொல்லுதார்கள், நோயா சொல்லுதார்கள். கண்ணியமானவர்களே, எல்லா நிலைமையிலும் இந்த தொழுகையை நமது அடிப்படையாக ஆக்குவதுதான் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற பூர்த்தியான தூய்மையான ஒரு இஸ்லாமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ரமலானில் இபாதத்துகளிலே முக்கியத்துவம் கொடுத்தது போன்று நம்முடைய அஹ்லாக் குணங்கள், நமது பொறுமை, சண்டை சச்சரவுகளை குறைத்துக் கொண்டோம், வாயை பேணினோம், மற்றவர்களோடு விவாதம் புரிவதை இல்லாமல் ஆக்கினோம், மற்றவர்களுக்கு ஏசுவதை இல்லாமல் ஆக்கினோம், மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தோம், மற்றவர்களை கோல் மூட்டாமல் இருந்தோம், மற்றவர்களுடைய குறைகளை கேட்காமல் பேசாமல் இருந்தோம். இது ரமலானில் மாத்திரம் அல்ல, நமது வாழ்க்கை பூராக இந்த பண்பு இருப்பதுதான் உண்மையான மூமினுடைய அடையாளம். கண்ணியமானவர்களே, ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொல்லால் செயலால் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாதவர் தான் என்று நபியவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். எனவே இப்படியான பண்புகளை, பயிற்சிகளை நாம் பெற்றிருக்கிறோம். ரமலான் அல்லாத காலங்களிலே இதை செயல்படுத்துவது நமக்கு கடமையாக இருக்கிறது. அஹ்லாக்குடைய அமைப்பில் கண்ணியமானவர்களே, நாம் செய்த ஒன்றுதான், மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி, மற்றவர்களுடைய தேவைகளை உணர்ந்து, மற்றவர்களுடைய பசியை உணர்ந்து, மற்றவருடைய தாகத்தை உணர்ந்து செலவழித்தோம், சதக்காக்களை தான தர்மங்களை வழங்கினோம். இது ரமலானுக்குரிய அமல் மாத்திரம் அல்ல. ஒவ்வொரு நாளும் மலக்கு ஒரு வானவர் காலையில் துஆ கேட்கிறார், என்ன சொல்கிறார், ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, செலவழிப்பவருக்கு நீ பிரதியாக அவருக்கு கொடு, யார் செலவழிப்பாரோ அவருக்கு நீ உன்னுடைய ஹசானாவில் இருந்து கொடு, பாதி முன்ஃபிகன் தலஃபா, செலவழிக்காமல் சேர்த்து சேர்த்து வைப்பவருக்கு அழிவை, லொஸ்ஸை ஏற்படுத்து. வியாபாரத்தில் லொஸ் வருகிறதா? கண்ணியமானவர்களே, செலவழிக்காவிட்டாலும் வரும், ஜக்காத்து கொடுக்காவிட்டாலும் வரும், சதக்கா கொடுக்காவிட்டாலும் வரும், ஏழைகள் அனாதைகள் விதவைகளுக்கு கொடுக்காவிட்டாலும் வியாபாரத்தில் நஷ்டம் வரும். நாம் நஷ்டம் வரும் பொழுது வேறு வழியில் சிந்திப்போம், நான் செய்த வியாபாரம் முறைப்பிலையோ, நான் இன்னும் என்னுடைய புத்தியை பாவிக்க வேண்டும், இன்னும் என்னுடைய டேலண்டை பாவிக்க வேண்டும், இன்னும் லோன் எடுக்க வேண்டும், இன்னும் வட்டி கிடைக்க வேண்டும் என்று நாம் லோன் எடுத்து பிசினஸை பெருப்பிக்க முயற்சிக்கிறோம். கண்ணியமானவர்களே, அது அல்ல. ஒருவர் செலவழிக்காவிட்டாலும் அவருடைய பொருளாதாரம் அழியும், அவருடைய சொத்து அழியும், அது லொஸ் ஆகும் என்பதை இந்த மலக்கூடிய அந்த பத்வா மூலம் நாம் விளங்கிக் கொள்கிறோம். எனவே செலவழித்தோம், ரமதானில் கொடுத்தோம், ரமதானில் மாத்திரம் அல்ல, காலம் பூராக அல்லாஹ் நம்மிடம் செலவழிப்பதை எதிர்பார்க்கிறான். எந்த அளவு அரிசிக்கு கீழே நில கிடைக்கின்ற ஒரு கூட்டம் தான் தனது வலக்கரம் செலவழித்தவர்கள், வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாத அளவு செலவழித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வாரி வழங்கியவர்கள், சதக்காக்களை கொடுத்தவர்கள், இவர்களை அல்லாஹ் அரிசுடைய நிழலில் வைப்பான். எந்த அளவு உஷ்ணமான என்ன மக்களுக்கு சிரமமான நேரம் தங்களுடைய வியர்வையில் ஒவ்வொருவர் மூழ்கி இருப்பார்கள், மேலால் வடிகின்ற அந்த வியர்வையிலே மூழ்கி இருக்கின்ற பொழுது ஏழு கூட்டத்தார் ஒரே ஹதீஸில் வந்திருக்கிறது, இன்னும் சிலர் வந்திருக்கிறார்கள், அது ஒருவர் தான் செலவழித்தவர். எனவே கண்ணியமானவர்களே, செலவழித்தோம், தொடர்ந்து செலவழிக்க வேண்டிய ஒரு பயிற்சியை நாம் பெற்றிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அத்தோடு நம்முடைய கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கலிலே கண்ணியமானவர்களே சுத்தத்தை பேணினோம், ஏமாற்றாமல் செய்தோம், வஞ்சகம் செய்யாமல் வியாபாரம் செய்தோம். ஏன் நோன்பென்ற காரணத்தினால், இந்த தன்மை நோன்பில் மாத்திரம் அல்ல, ஏமாற்றாமல் வியாபாரம் செய்வது நோன்புக்குரியது மாத்திரம் அல்ல, பொய் சொல்லாமல் வியாபாரம் செய்வது நோன்புக்குரியது மாத்திரம் அல்ல. ஒரு உண்மையான முஸ்லிம் எந்த நிலைமையிலும் யாரையும் ஏமாற்ற மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், வட்டிக்கு கொடுக்க மாட்டான், வட்டிக்கு எடுக்க மாட்டான், மக்களை ஏமாற்றி தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்ட மாட்டான், மற்றவர்களுடைய பொருளாதாரத்தை சேதம் ஏற்படுத்தி மற்றவர்களுடைய சொத்துக்களை பறித்து அபகரித்து தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்க்க மாட்டான். இந்த பயிற்சியை தற்காலிகமாக நோன்பில் எடுத்தோம், இதையும் நாம் வாழ்க்கை பூராக கண்ணியமானவர்களே கடைபிடிப்பது நமது கடமையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதே போன்று சமூகத்துடைய ஒற்றுமை, ஒற்றுமையை பேணினோம், எல்லோரும் ஏழை பணக்காரர், மேல் அந்தஸ்துள்ளவர் கீழ் அந்தஸ்துள்ளவர், படித்தவர் படிக்காதவர், எல்லோருமே மஸ்ஜிதிலே ஒரே சஃபிலே தொழுதோம், இபாதத் செய்தோம். கண்ணியமானவர்கள், இதையும் அல்லாஹ் நோன்புக்கு பின்னாலும் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். நம்முடைய ஒற்றுமை முக்கியமாக இருக்கிறது. எத்தனையோ பேர் கண்ணியமானவர்களே பெரிய பெரிய இபாதத் செய்வார்கள், பெரிய பெரிய வணக்கங்கள் புரிவார்கள், பெரிய பெரிய ஹஜ் உம்ரா போன்ற அமல்களை செய்வார்கள், ஆனால் குடும்பத்தோடு அவர்களுடைய உறவு உடைந்திருக்கிறது, குடும்பத்தோடு அவர்களுடைய உறவு இன்னும் சேரவில்லை. இப்படியானவர்கள் கண்ணியமானவர்களே லைலத்துல் கதிரிலும் மன்னிக்கப்படாதவர்கள். லைலத்துல் கதிர் இன்றுதான் என்று உறுதியாக தெரிந்தாலும் மன்னிக்கப்படாத லிஸ்டில் உள்ளவர்கள் தான் உறவை துண்டித்தவர்கள். எனவே பெருநாள் வருகிறது, நாளை பெருநாளாக இருக்கலாம் இன்ஷா அல்லாஹ், பிறை தென்படாவிட்டால் நாளை மறுதினம் பெருநாள், நமது நாட்டு பிறைப்படி நாளை மறுதினம் பெருநாள். கண்ணியமானவர்களே, இந்த பெருநாள் நம்முடைய ஒற்றுமைக்கு காரணமாக அமைய வேண்டும், இந்த பெருநாள் நமது உறவுகள் சேர்வதற்கு காரணமாக அமைய வேண்டும், இந்த பெருநாள் நமது பகைகளை இல்லாமலாக்குவதற்கு காரணமாக அமைய வேண்டும். பெருநாள் என்பது கண்ணியமானவர்களே எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள். பெருநாளைக்கு மாத்திரம் சேர்வது, சலாம் கொடுப்பது, முசாபா செய்வது மற்றைய காலங்களிலே முகம் பார்ப்பதில்லை, பேசுவதில்லை, சந்தோஷம் இல்லை, ஒற்றுமை இல்லை என்றால் இதையும் அல்லாஹ் வரவேற்கவில்லை. எல்லா காலங்களிலும் முஸ்லிம் சமூகம் என்பது ஒற்றுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, பெருநாளுடைய விடயத்தில் நபியவர்கள் சொன்ன ஒரு விடயம்தான், செல்வந்தர்கள் பெரிய தன்னுடைய பொருளாதாரத்துடைய சக்காத்தை கொடுப்பார்கள், ஏனைய நடுத்தரமான வசதி உள்ளவர்கள் பெருநாள் தினத்துக்குரிய செலவு தன்னிடம் இருந்து மேலதிகமான வசதியை தன்னிடத்திலே கொண்டவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற ஒன்றுதான் ஜக்காத்துல் ஃபித்ர். ஜக்காத்துல் ஃபித்ர் என்று சொல்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே நாம் ஒன்றை விளங்க வேண்டும், இது ஏழைகளுக்குரிய ஒரு விருந்து, ஏழைகளுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு ஒரு தானம், ஏழைகளுடைய பசியை போக்குவதற்காக கொடுக்கின்ற ஒரு கொடைதான், கடமையான ஒன்றுதான் இந்த ஜகாத்துல் ஃபித்ர். கண்ணியமானவர்களே, நமது நாட்டுடைய பிரதான ஆகாரம் அரிசியை நாம் கொடுக்கிறோம். அளவு 2.5 கிலோ என்று சொல்கின்ற பொழுது பூர்த்தியான அமைப்பாக இருக்கும். இதை நாம் பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்க வேண்டும். நோன்பு ஆரம்பித்ததிலிருந்து கொடுக்கலாம். பெருநாளுடைய பிறை கண்டது முதல் கொடுப்பதுதான் சிறந்தது என்று சொல்கிறார்கள். எனது பெருநாள் தினம் எந்த ஒரு ஏழையும், எந்த ஒரு விதவையும், எந்த ஒரு அநாதையும் உணவில்லாமல் பசியோடு, மன கவலையோடு, மன ஆதங்கத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக நபியவர்கள் நமக்கு காட்டி தந்த அல்லாஹ்வின் கட்டளையை படித்து தந்த முறையாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, சிலர் கேட்கின்ற ஒரு கேள்விதான், இந்த அரிசிக்கு பதிலாக பணம் கொடுக்கலாமா, இந்த அரிசியுடைய அளவுக்கு பணம் கொடுக்கலாமா? கண்ணியமானவர்களே, நமது நாட்டுடைய மார்க்க சட்ட கோவை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹியுடைய அந்த சிக்கு சட்டத்தை மையமாக வைத்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வரலாறுகளை ஆராய்ந்து, ஹதீஸுகளை ஆராய்ந்து நமக்கு தந்திருக்கக்கூடிய அந்த சட்டம் என்ன தெரியுமா? ஜகாத்துல் ஃபித்ர் என்பது அந்த அரிசி ஆகாரத்தை தான் கொடுக்க வேண்டும், அந்த பிரதான உணவைத்தான் கொடுக்க வேண்டும். பிறருக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு மேலதிகமாக தன்னுடைய பண அன்பளிப்புகளை கொடுக்கலாம், அது அவர்களுடைய இஷ்டம். ஆனால் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அரிசியாக கொடுப்பதுதான் சிறந்தது என்ற கருத்தை நமக்கு குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியில் விளங்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்னர் இந்த ஜகாத்துல் ஃபித்ர் அதிகமானவர்களுக்கு கொடுக்கலாம். பெரிய ஜகாத் கொடுக்க வசதி இல்லை, பெரிய ஜகாத் கொடுக்கின்ற அளவு நம்முடைய வருமானம் இல்லை, ஆனால் 2.5 கிலோ குடும்ப நம்முடைய பொறுப்பில் இருக்கின்ற மனைவி, பிள்ளைகள், நமது செலவுக்கு கீழே இருக்கின்றவருடைய கணக்கு பார்த்து இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றினால் நமது நோன்பில் இடம்பெற்ற ஏதாவது பலவீனங்கள், குறைபாடுகள், தவறுகள் என்ன, ஹுரத்துல் லிஸாயிமீன், நோன்பாளிகளுக்கு ஒரு சுத்தமான, ஒரு தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அமலாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இருக்கும் என்று நபியவர்கள் அதித்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இதையும் நாம் கவனம் செலுத்துவோம். அடுத்ததாக நமது பெருநாள் ஆடைகள், பெருநாளுடைய நாம் வாங்குகின்ற டிரெஸ்ஸுடைய அமைப்பு. கண்ணியமா, நாம் முஸ்லீம்கள், நமக்கென்று இஸ்லாம் அழகான முறையை காட்டியிருக்கிறது. இஸ்லாமியர்கள் அவரை பார்த்தால் ஒரு முஸ்லீம் என்ற அடையாளம் விளங்கும், அவருடைய ஆடையில் விளங்கும். அவருடைய ஆடையை பார்த்தால் சொல்லலாம் இவர் ஒழுக்கமான ஒரு முஸ்லீம். ஆனால் கண்ணியமானவர்களே, சிலர் இருக்கிறார்கள் பெருநாள் இபாதத், பெருநாள் நமக்கு அல்லாஹ் தந்த ஒரு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நாள், நபியவர்கள் கொண்டாடிய 2 பெருநாட்கள், அதை அல்லாஹ்வுடைய அந்த அந்த விருப்பத்துக்கு உட்பட்டுதான் நாம் கொண்டாட வேண்டும். பெருநாள் தினம் இஸ்லாமிய ஆடை அல்லாமல் அந்நியர்களுடைய முன்மாதிரியான ஆடைகளை அணிந்தால் நாம் பெருநாள் கொண்டாடுகிறோம் என்ற பெயர் கிடைத்தாலும் இஸ்லாமிய முறைப்படி நாம் கொண்டாடவில்லை. பெண்கள் ஆண்கள் போன்ற ஆடை அணிவது, ஆண்கள் பெண்கள் போன்ற ஆடை அணிவது, அவுரத் விளங்குகின்ற, மறைவிடம் விளங்குகின்ற அந்த விதத்தில் ஆடைகளை அணிவது இஸ்லாத்தில் வரவேற்கத்தக்கதல்ல. எனவே கண்ணியமானவர்களே, நவீன ஆடைகள் அறிமுகமாகும், நவீன ஒவ்வொரு அணிகலன்கள் அறிமுகமாகும், ஆனால் முஸ்லிம் அவர் இஸ்லாமிய முறைப்படிதான் ஆடை அணிவார். ஒரு ஆணை பொறுத்தவரை கண்ணியமானவர்களே, அவர் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணிவது பயங்கரமானது, நாம் கணக்கெடுக்காதவருடைய நாம் அதை அந்த அளவு அழைத்துக் கொள்வதில்லை. கரண்டைக்கு கீழால் யாரை பார்த்து அணுகிறோம்? அந்நியர்களை பார்த்து, இஸ்லாத்துக்கு மாற்றமானவர்களை பார்த்து. ஆனால் அந்த கரண்டைக்கு கீழால் ஆடை அணுகின்ற பொழுது கண்ணியமானவர்களே, அவருடைய நிலைமை பயங்கரமாக இருக்கிறது. ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஹதீஸுடைய கருத்தை பார்க்கின்ற பொழுது மிக பயங்கரமான தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, அப்படி ஆடையை கரண்டைக்கு கீழால் பெருமையோடு இழுத்துக் கொண்டு போகின்றவர் என்ற கரண்டைக்கு கீழால் ஆடை அணிபவர், அவர் நரகத்திலே தனக்கென்ற ஒரு இடத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும், எவ்வளவு பயங்கரம். நாம் கஷ்டப்பட்டு, நாம் வியாபாரம் செய்து, நாம் தொழில் செய்து, நமது பணத்தில் வாங்கிய ஆடையால் நரகம் போவது என்பது எவ்வளவு கவலைக்குரிய விடயம். எனவே ஆண்கள் பார்த்தால் பெண்கள் தான் அவர்கள் முழு கால் மறைய விடுத்து அணிந்தாலும் அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. மறைக்க வேண்டியவர்கள் ஆண்களை பார்த்தால் அவர்களை ஆண் என்ற ஒரு ஒரு அடையாளம் அவருடைய ஆடையில் காணலாம். கண்ணியமானவர்களே, மறைக்க வேண்டிய பகுதியை திறக்கிறோம், திறக்க வேண்டிய பகுதியை மறைக்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, அடுத்ததாக ஆண்களுடைய ஆடை அமைப்பில் ஆபரணம், நாம் அணுகின்ற ஆபரணங்கள் இருக்கின்றனவே, ஆண்களுக்கு சுன்னத்தான ஆபரணம் என்று காட்டப்பட்டது மோதிரம் மாத்திரம்தான். ஒரு மோதிரம் வெள்ளி மோதிரம் அணியலாம், அது கல் பதிக்கப்பட்டிருக்கலாம், மாணிக்கம் பரவாயில்லை. தங்க மோதிரம் நரகத்துடைய வளையல். ஒரு சஹாபி தங்க காப்பு போன்ற ஒன்றை போட்டிருந்தார். நபியவர்கள் கேட்டார்கள், என்ன உங்களுடைய கையில் நரக சங்கிலியை பார்க்கிறேன்? கண்ணியமானவர்களே, தங்கம் ஆண்களுக்கு அனுமதி கிடையாது, மோதிரம் வெள்ளியால், அதுவும் ஆடம்பரமாக 5 விரலிலும் மோதிரம் போட முடியாது, 3-4 விரல்களை போட முடியாது, அதற்கும் அளவு வைக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் சுன்னத் ஒரு மோதிரம் அணிவது. ஏனைய ஆபரணங்கள் ஒரு ஆண் அணிந்தால் கண்ணியமானவர்களே, அவர் பெண்ணுக்கு ஒப்பாகிறார். அது பிரேஸ்லெட் சொல்லக்கூடிய கைச்சங்கிலியாக இருக்கலாம், கழுத்து செயினாக இருக்கலாம், காது குத்தலாம். கண்ணியமானவர்களே, இப்படியான அணிகலன்கள் நபியவர்களுடைய பதுவாவுக்குள்ளாகும். யாரோ ஆண் பெண்ணை போன்றே தன்னுடைய அமைப்பை, தன்னுடைய ஆடையை, தன்னுடைய என்ன உடம்புடைய அமைப்பை மாற்றிக்கொள்கிறாரோ, அல்லாஹ் சபிப்பானாக என்று நபியவர்கள் பதுவா செய்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஆண்கள் தன்னுடைய ஆண்மையை பாதுகாப்பதை ஆடையில் காட்ட வேண்டும். ஒரு ஆண் போன்றிருக்க வேண்டும் ஆடை அணிந்தால். பெண்களும் பெண்களுடைய விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். கண்ணியமான இறுக்கமான ஆடைகள் அனுமதி கிடையாது. தெளிவாக சொல்ல போனால், நாம் அணிகின்ற அபாயாக்கள், நமது பெண்களுக்கு வாங்கி கொடுக்கின்ற அபாயாக்களாக இருந்தாலும், அபாயா என்பது இஸ்லாமிய ஆடை என்றால் அது இறுக்கம் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு பெண்ணுடைய உடம்பை அப்படியே அளந்து காட்டக்கூடிய அந்த ஆடை நாம் அணிவித்தால் அந்த பாவத்துக்கு நாம் தான் பிரதான காரணம். அவர் உடம்பு விளங்காத அளவுக்கு, உடம்புடைய சைஸ் கூட விளங்காத அளவுக்கு அவர்களுடைய ஆடை சற்று அகலமாக இருக்க வேண்டும். அதனால்தான் மையத்தை கூட கஃபன் செய்கின்ற பொழுது ஆணுக்கு செய்கின்ற கஃபன் வித்தியாசம், பெண்ணுக்கு செய்கின்ற கஃபன் வித்தியாசம். பெண்களுக்கு கஃபன் துணி கூடுதலாக தேவைப்படுகிறது. ஏன்? மௌத்தாகிய பிறகு கூட ஒரு பெண்ணுடைய உடம்பை, மையத்துடைய பெண் மையத்துடைய உடம்பை கூட அந்த இறுக்கமாக சுத்தி ஆண்கள் காணக்கூடாது. அதனால்தான் கவன் போன்று, சாயா போன்று மேலால் பெரியோர் கவன் தைத்து அதற்கு மேலாலும் புடவைகளை சுட்டுகிறோம். ஏன்? மையத்தை கூட, மையத்தான பெண், மரணித்த பெண்ணை கூட ஆண்கள் அப்படி பார்க்க கூடாது என்றால், உயிரோடு இருக்கின்ற பெண்களை எப்படி கவர்ச்சியாக சுத்தலாம், எப்படி கவர்ச்சியான ஆடைகளோடு வெளியே கொண்டு போகலாம்? வாசனை திரவியம் பேசியமாக இருக்கலாம், பொடி ஸ்ப்ரேயாக இருக்கலாம், நாம் அடிக்கின்ற பூசுகின்ற அத்தர் வகையாக இருக்கலாம். பெண்களுடைய வாசனை திரவியம் என்பது நபியவர்கள் சொன்னார்கள், நிறமாக இருக்கும், பாடை வரக்கூடாது. ஆண்களிடம் மனைவி கணவன்மாரோடு தனியே இருக்கும் பொழுது, வீட்டுக்குள் இருக்கும் பொழுது வேறு விடயம், வெளியே செல்கின்ற பொழுது பெரும் வாசத்தோடு, கடுமையான வாசத்தோடு ஸ்மெல் பண்ணிக்கொண்டு பெண் வெளியே போனால், என்னுடைய கருத்தல்ல, எப்படி நாம் இந்த பெண்களை பரிதாபமாக நபியுடைய ஹதீஸுக்குட்படுத்துகிறோம். சொன்னார்கள் நபி அவர்கள், அந்த பெண் அப்படிப்பட்ட தன்மை உள்ளவள் என்றால் ஒரு சந்தேகத்துக்குரியவள். அந்நிய ஆண்கள் என்னுடைய நறுமணத்தை பார்த்து என்னை பார்க்க வேண்டும், என்னுடைய கவர்ச்சியான ஆடையை பார்க்க வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு பெண் வாசம் பூசிக்கொண்டு போனால், ஒரு ஹதீஸில் தெளிவாக நபி அவர்கள், அந்த பெண் துர்நடத்தை உள்ள பெண்ணை போன்றும். கண்ணியமானவர்களே, எனவே பெண்கள் கவர்ச்சியான ஆடை அணிவது நமக்கு முன்னால், நம்முடைய மனைவியா நாம் ரசிக்கலாம், பெற்றோர்கள் மகரமான ஆண்களுக்கு முன்னால் தான் அழகான ஆடையோடு இருக்கலாமே தவிர அந்நிய ஆண்களுக்கு முன்னால். இதுதான் இஸ்லாம். நாம் செய்வதால் அது இஸ்லாம் அல்ல. நாம் பேசுவோம், நீங்கள் மாற்றம் செய்வீர்கள், நஷ்டம் எங்களுக்கு அல்ல, செய்கின்றவர்களுக்கு நஷ்டம். சிலர் இருக்கிறார்கள், சொல்வதை சொல்லட்டும், எங்களுடைய குடும்பம் நாங்கள் பார்த்துக் கொள்வோம். கண்ணியமானவர்களே, குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாப்பது ஒவ்வொருவருடைய கடமை. எனவே அந்த அமைப்பில் சொல்கிறோம், பெண்களை மிக கவர்ச்சியான ஆடையோடு வெளியே கூட்டிக் கொண்டு போகின்ற பொழுது இந்த பாவத்துக்கு நாமும் பங்காளியாகிறோம். அது ஆடை விடயம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாம் நம்மிடம் இருக்கின்ற வசதியை வைத்து அனுபவிக்கிறோம். எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ விதவைகள், எத்தனையோ அனாதைகள் ஒரு ஆடை வாங்க முடியாமல் இந்த கட்டத்தில் இருக்கிறார்கள். ஒரு நேர சாப்பாடு என்றால் மறுநேரம் இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே இவர்களையும் குறைந்த ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஏழைகளை, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அனாதைகளை, குடும்பத்தில் இருக்கின்ற விதவைகளை, அது கிட்ட சொந்தமாக இருக்கலாம், தூர சொந்தமாக இருக்கலாம், குறைந்தது ஊரில் இருக்கின்ற நமது ஊரில் டார்கெட் பண்ணி எந்த ஏழையும் பெருநாள் தினத்தன்று பழைய ஆடையோடு மஸ்ஜிதுக்கு வரக்கூடாது, இப்படி ஒரு எண்ணத்தை கொள்வோம் என்ற உதவிகளை செய்வோம். ஆடை வாங்கி கொடுப்பது கண்ணியமானவர்களே சிறப்பை பாருங்கள். ஒரு ஆடை நாம் வாங்கி கொடுத்தவருடைய சிறப்பை எல்லோரும் பாடமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஹதீஸை சொல்கிறேன். சொன்னார்கள் நபி அவர்கள், ஒருவர் இன்னொருவருக்கு ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கிறார், அது லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பெறுவது என்று தன்னுடைய வசதிக்கு ஏற்றவாறு, அது ஒரு தொப்பியாக இருக்கலாம், அது ஒரு ஜிப்பாவாக இருக்கலாம், அது ஒரு சாரமாக இருக்கலாம், அது ஒரு கை துடைக்கின்ற ஒரு ஹேங்கர்சீஃபாக இருக்கலாம், ஒரு கிளேஞ்சாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, ஒரு ஆடையை வாங்கி கொடுக்கிறார், அந்த ஆடை எப்படி அதிசன்னு பாருங்கள். அந்த ஆடை யாருக்கு கொடுத்தாரோ அவர் அணிகிறார். உதாரணமாக சொல்கிறோம், சாரத்தை ஒரு 3 வருடம் பாவிக்கிறார், கவனமாக பாவிக்கிறார் ஒரு 3 வருடங்கள். அந்த சாரம் அப்படியே அந்த உக்கி போய் பழசுபட்டு ஃபேடாகி இந்த சாரத்தை துண்டு துண்டாக வெட்டுகிறார். உதாரணம், ஹதீஸில் வந்த கருத்தை நான் விளங்கப்படுத்துகிறேன். துண்டு துண்டாக வெட்டுகிறார். 3 வருடத்துக்கு பின்னர் நாம் கொடுத்த சாரத்தை தன்னுடைய பிள்ளைக்கு, அதை தன்னுடைய பேரை பிள்ளைக்கு அணையாடையாக பாவிக்கிறார். அணையாடை என்றால் தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு மலம் சலம் கீழே கசியாமல் நாம் கட்டுவது, அணையாடையாக பாவிக்கிறார். அந்த அணையாடையும் அவருடைய மனைவி கலையை கலையை பாவிக்கிறார். இது எந்த சாரம்? 3 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் கொடுத்த சாரம். அணையாடையாக ஒரு சாரத்தை, உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு 20 துண்டுகளாக 15 துண்டுகளாக வெட்டி அணையாடையாக பாவிக்கிறார்கள். 15 துண்டுகளில் 14 துண்டுகள் உக்கி கிழிஞ்சி தெறிக்கி டஸ்ட்பினில் போட்டு விட்டார்கள். ஒரே ஒரு துண்டு இருக்கிறது, நாம் கொடுத்த சாரத்தில் ஒரே ஒரு துண்டு இருக்கிறது. இந்த ஒரு துண்டு அது மூக்கு துடைப்பதற்கு பாவித்தாலும், பிள்ளையுடைய மலத்தை துடைப்பதற்கு பாவித்தாலும், ஒரு துண்டு பேலன்ஸாக இருக்கும் வரைக்கும் அந்த சாரத்தை வாங்கி கொடுத்தவருக்கு கண்ணியமானவர்களே சதக்காவுடைய நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். பாருங்கள், ஒரு ஆடையை கொடுப்பது, அது உக்கி ஒரே ஒரு துண்டு இருக்கிறது. நான் இன்னும் நபியவர்கள் ஒரு துண்டு என்று சொன்னார்கள். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். அந்த சாரத்திலே கையிலே ஒரு காயம் ஏற்பட்டு பெண்டேஜ் போன்று கட்டுவதற்கு ஒரு சான் துண்டுதான் பேலன்ஸ் இருந்தாலும், அந்த ஆடையை கொடுத்தவருக்கு அல்லாஹ் சதக்காவுடைய நன்மையை எழுதி கொண்டே இருப்பான். இன்னும் ஒரு கருத்தருக்கு ஞாபகம், ஹதீஸிலே பார்த்த ஞாபகம், அந்த ஆடை கொடுத்தவருக்கு அதுவா செய்து கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, நம்மால் வசதி ஒரு 200 ரூபாயுடைய ஒரு 100 ரூபாயுடைய ஆடையா ஏழைகளுக்கு வாங்கி கொடுப்போம், ஒரு 300 ரூபாய் 400 ரூபாய் 500 ரூபாயுடைய ஒரு ஷேட்டா வாங்கி கொடுப்போம். நம்மால் என்ற ஒரு 5 ஏழைக்காவது, ஒரு 10 ஏழை, என்னால் ஒரு ஏழைக்கு தான் வாங்கி கொடுக்க முடியுமா என்று சந்தர்ப்பம் இருக்கிறது, வாங்கி கொடுப்போம். அந்த ஆடை தரிக்கும் வரைக்கும் கண்ணியமானவர்களே நமக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக நாம் நமது செலவில் கவனிக்க வேண்டிய ஒரு சாரார் தான் நமக்காக தன்னை அர்ப்பணித்த தியாகிகள். நாம் இன்று நாளை பெருநாள் பிறையா பெருநாள் கொண்டாடுவோம் தொழுவோம். சிலர், எல்லோரும் அல்ல, சிலர் பெருநாள் தொழுகைக்கு பின்னர் நடக்கின்ற ஹொத்துபாவுக்கு இல்லாமல் போய்விடுவோம். பெருநாள் கொண்டாட வேண்டும். பெருநாள் கொண்டாட்டம் மஸ்ஜிதில் தான் ஆரம்பிக்கிறது. தொழுகை ஹொத்துபா, கண்ணியமானவர்களே, ஹொத்துபாவுக்கு இல்லாமல் நாம் ஓடுகின்ற பொழுது நமது மஸ்ஜிதுடைய அமலில் குறை ஏற்படுகிறது. தெளிவாக விலகிக் கொள்ளுங்கள். பெருநாள் ஹொத்துபாவுக்கு இல்லாமல் ஓடுகிறோம், அந்த ஹொத்துபாவை செய்பவர்கள் யார்? இதனுடைய கேள்வி. அந்த ஹொத்துபாவை செய்பவர்கள் யார் தெரியுமா? நாம் இங்கு பெருநாள் கொண்டாடுகின்ற பொழுது ஊரிலே தன்னுடைய குடும்பம் தவிக்க தவிக்க பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கும் பொழுது நமக்காக தன்னுடைய பெருநாளை தியாகம் செய்த மஸ்ஜிதுடைய இமாம், மஸ்ஜிதுடைய முஅஸ்ஸின், மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் எத்தனை தியாகம் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு கேஸில் ஜட்ஜை சந்திப்பதாக இருந்தால் அவனுக்கு லீகலாக இல்லீகலாக எவ்வளவு கொடுக்கிறோம்? லீகலாக வேறு, இல்லீகலாக வேறு. எத்தனை மனுஷியாரை கியூனிக்கிறோம், எத்தனை நாள் அவனுடைய வாசலுக்கு போய் போய் வருகிறோம். லோயரை சந்திப்பதற்கு லீகல் இல்லீகல் எவ்வளவு கொடுக்கிறோம்? டாக்டருக்கு நம்முடைய பணத்தை கொடுத்து அப்பாயின்மெண்ட் எடுத்து 30வது 25வது நம்பர் அப்பாயின்மெண்ட், எத்தனை மனுஷியாலும் டாக்டர் 9 மணி டைம் போடப்பட்டிருக்கும், 10:30 மணிக்கு தான் வருவான். அது அவனுடைய பிறவி பழக்கம். எப்படியே வெயிட் பண்ணுகிறோம். கனிமணர்களே, ஃபெமிலி டாக்டராக இருந்தாலும் ஜாமத்திலே ஒரு சகஜத்தில் எழுதும், 3 மணி 3:30 மணி பாத்ரூமில் வலிக்கு விழுந்து விட்டோம், அப்படியே தலை அடிபட்டு விட்டது, டாக்டரை கால் பண்ணி உடனே வாருங்கள், எனக்கு பெண்டேஜ் போட வேண்டும் என்றால் அந்த டாக்டர் ஓடி வருவாரா? துனியாவுடைய அமைப்பில் பணங்களை செலவழித்து நேரத்தை செலவழித்து அவர்களை நாம் மதிக்கிறோம். இன்று நான் கண்ணியமானவர்களே, நான் தைரியமாக, நீங்கள் யாரும் இந்த கருத்தை புறக்கணிக்க மாட்டீர்கள், உண்மையான மனித நேயம் உள்ளவர் புறக்கணிக்க மாட்டார் என்று அமைப்பில் சொல்கிறேன். நமக்காக 24 மணித்தியார சேவை செய்கின்ற ஒரே ஒரு சாரார், 24 மணித்தியாலமும் சேவை செய்கின்ற ஒரு ஒரு ஸ்தானம், ஒரு மையம், ஒரு சென்டர், இந்த மஸ்ஜித். இந்த மஸ்ஜித் ஹாஸ்பிட்டலும் அப்படி அல்ல, தூங்கிக் கொண்டிருப்பார்கள். சில வேளை ஹாஸ்பிட்டல் வாசலில் கூட டாக்டர் இல்லாமல் காய்ந்திருப்போம். எத்தனையோ சீரியஸ் கேஸ்களை டாக்டர் இல்லாமல் சக்கரா தாய் மௌத்தாகிய சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இந்த மஸ்ஜிதுடைய ஊழியர்கள் நமக்காக, பிள்ளை பிறந்தாலும் இவர்கள் தான், பிள்ளையுடைய என்ன பிறந்தவுடன் இனிப்பை சப்பி வைப்பதற்கும் இவர்கள் தான். பிள்ளை பிறக்க முன்னர் மனைவிக்கு வருத்தமா? அந்த வருத்தத்தை வியோஜியால் இல்லாமலாக்க முடியாது. அந்த வருத்தத்தை துவா திக்ர் மூலம் கொஞ்சம் குறைப்பதற்கு இவர்கள் தேவை. பிள்ளை பிறப்பதற்கு தாமதிக்கிறதா சீசர் பண்ணி விடுவார்கள். 30,000 ரூபாய் முடிய வேண்டியது 1.5 லட்சம் பில் வரும். ஆனால் அதை வருத்தத்தை குறைத்து என்னுடைய மனைவிக்கு ஏதாவது துவா ஓதித்தாருங்கள், தண்ணீர் ஓதித்தாருங்கள், ஏதாவது ஓதித்தாருங்கள் என்று ஓடி வருவதும், மனைவி பிரசவமா இருக்கும் பொழுது இடைக்கிடை புளியை கொண்டு வந்து ஓதித்தாருங்கள், சேம்பலா இதில் ஓதி கொடுக்கின்ற ஒரு வளமே இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் பாவிப்பது இந்த மத்தியில் இருப்பவர்களை, இந்த இமாம்களை, இந்த மாதன்களை, இந்த உலமாக்களை. பிள்ளை பிறந்தால் முடிவளித்தோம், என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஒரு பேர், முதலெழுத்து ஏயிலும் கடைசி எழுத்து எஸ்ஸிலும் முடியக்கூடிய பேர். எப்படி கேட்டாலும் பெயர்களை தருகிறார்கள், பெயர் வைக்க வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, அப்படியே போகிறது. சக்கரா தாலா யாசினோத வருகிறார்கள், களிமாவை ஞாபகப்படுத்த வருகிறார்கள், மௌத்தாகியா மையத்துடைய கடமைகளை செய்ய வருகிறார்கள், குளிப்பாட்ட வருகிறார்கள், கஃபன் செய்ய வருகிறார்கள். யாருக்காக செய்கிறார்கள்? அவர்கள் செய்வது அல்லாவுக்காக. நான் இந்த மஸ்ஜிதுடைய இமாம் அல்ல, நான் இவர்களுக்காக நான் என்னுடைய விருப்பப்படி குரல் கொடுக்கிறேன். ஒதுக்கப்பட்ட சாராராக இருக்கிறார்கள். இங்கு நாம் அவருடைய ஹொத்துபாவை கேட்காமல் ஓடுகிறோம். பெருநாள் கொண்டாடும் வேகத்தில் இவர் இங்கே ஹொத்துபா செய்கிறார். எத்தனை மணி? 9 மணி. 9:30 மணிக்கு ஹொத்துபா முடிகிறது. இதே நேரம் இவருக்கும் குழந்தை இருக்கிறது, இவருக்கும் மனைவி இருக்கிறார், பலகாரம் செய்து வைத்திருக்கிறார், பகல் உணவை ருசியாக சமைத்திருக்கிறார். ஆனால் அந்த உணவை சாப்பிடுவதற்கு கணவர் இல்லை, தந்தை இல்லை என்ற ஏக்கத்தோடு இருக்கிறார். கண்ணி மனோலே, இவர்களை நாம் கவனிக்க வேண்டும். இவர்களுக்காக யாசிக்கின்ற குரல் அல்ல இது. பிறருக்காக குரல் கொடுப்பது யாசகம் அல்ல. யாசகம் கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு கட்டம்தான். பிறருடைய தேவைக்காக குரல் கொடுப்பது, தனக்கு கேட்பதுதான் யாசகம். எனவே இவர்களை கவனிக்க வேண்டும். கேள்விப்பட்டேன், உங்களுக்கும் தெரியும். சில வேளை தெளிவாக சொல்கிறேன், மன்னிக்க வேண்டும். செய்தவர்கள் இந்த ஜும்மா ஹுத்பா சபையிலும் இருக்கலாம். இவர்களுக்காக சேகரிக்கப்பட்ட முட்டி உடைக்கப்பட்டிருக்கிறது. கேவலமான ஒரு சம்பவம், மஸ்ஜிதுக்குள் முட்டி உடைத்து யாருக்காக வைக்கப்பட்டது? மஸ்ஜிது ஊழியர்களுக்கு. தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரியும், எல்லோருக்கும் தெரியும். நான் இதை கவலையோடு முன்வைக்கிறேன். கேவலமான செயல் இது. இது இதை செய்தவர்கள் இந்த சபையில் இருந்தால் தௌபா செய்யுங்கள்.
அது எத்தனை ரூபாயோ யாருக்கும் தெரியாமலாவது கொண்டு வந்து வைத்து விடுங்கள். நரக நெருப்பு விளையாட்டு தனத்தில் செய்தாலும் நரக நெருப்பு தான். எனவே இவர்களை நாம் கவனிக்க வேண்டும். இவர்களை ஒதுக்கிவிட்டோம். இவர்களுக்காக நாம் என்ன உதவி இதுவரைக்கும் செய்தோம்? நம்மை தொழுகை நடத்துகிறார்கள், எல்லா விடயங்களிலும் பங்கெடுக்கிறார்கள், தன்னுடைய எத்தனை பெருநாட்களை தியாகம் செய்தார்கள். மகரிபுக்கு வீட்டுக்கு போய் சேர்ந்து இஷாவுக்கு பெருநாள் கொண்டாடுவதா? கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒருவராக இருந்தால் அவர் சுபோவுக்கு தான் ஊருக்கு போய் சேருவார், அடுத்த நாள் பெருநாள் இருக்குமா? இல்லை. பரண அவருது அழுத்த அவருது நமக்கு கிடையாது. ஒரு அவருதுதான் நாம் பிறை கண்ட அந்த மகரிப்பில் இருந்து ஆரம்பிக்கும். அடுத்த நாள் மகரிப்போடு முடிந்துவிடும். அதற்கு அடுத்த நாள் சந்தோஷமாக கொண்டாட நாம் தவிர பெருநாள் அல்ல. பெருநாள் மகரிப்போடு இருக்கின்றான். யாருக்காக இவர்கள் தியாகம் செய்கிறார்கள்? இனி இவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? இதுவரைக்கும் என்ன கைமாறு செய்தோம்? மறுமையில் இவர்களுடைய சிபாரசு நமக்கு தேவை. இவர்கள் முத்து மேடைகளில் எல்லாம் உட்கார வைப்பான். அவரிடம் கெஞ்சுவோம், ஹசரத் என்னையும் கொண்டு போங்கள் சொர்க்கத்துக்கு. அப்படி அங்கு கெஞ்சாமல் இங்கே பட்டியலில் பெயரெடுக்க இவர்களுக்கு ஒத்தாசை உதவிகள் பெறுவோம். கண்ணியமானவர்களே, எனவே இவர்களையும் கவனித்துக் கொள்வோம். ஏனைய சமூகத்தில் உள்ள ஏழைகள், அனாதைகள், விதவைகளையும் நமது கண்ணில் கருத்தில் எடுப்போம். எனவே இந்த ரமலானில் பெற்ற பாடங்களை மௌத்து வரைக்கும் இஸ்திகாமத்தோடு செயல்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, புத்தருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, பூரா முஸ்லீம்கள் மூமிங்கள் என்னுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, யார் உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, என்னென்ன இபாதத்துகளை பேணுதலாக செய்தோமோ அதை மௌத்து வரைக்கும் இஸ்திகாமத்தை செய்ய கிருப்பை செய்வாயாக. என்னென்ன குணங்களிலே நாங்கள் பேணுதலாக இருந்தோமோ அந்த நற்குணங்களை பாதுகாக்க கிருப்பை செய்வாயாக. யாரை தான தர்மங்கள் கொடுத்தோம் யா அல்லாஹ், சாதாரண தன்மையை மௌத்து வரைக்கும் தருவாயாக, பரோபகார தன்மையை மௌத்து வரைக்கும் தருவாயாக. யாரை ஒற்றுமைக்குரிய பெருநாள் ஆக்கியருள்வாயாக. எமது நாட்டில் சுபித்தத்தை ஏற்படுத்துவாயாக, நிம்மதி ஏற்படுத்துவாயாக. எமது நாட்டில் அனைத்து இன மக்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை நீடிக்க வைப்பாயாக. சுயேசக்காரர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. நேர்வழி இல்லாவிட்டால் அவர்களை நீயே பொறுப்படுப்பாயாக. அவர்களோடு நீ எப்படி நடந்து கொண்டால் எங்களுக்கு சுமூகமாக இருக்கும் அப்படி நடந்து கொள்வாயாக. யார் யாரெல்லாம் இனங்களுக்கு கலவரங்களையும் துவேஷங்களையும் கிளப்பம் முயற்சிக்கிறார்களோ அதை அவர்களுக்கு பாதகமாக்குவாயாக. அவர்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்துவாயாக. நாட்டில் நிம்மதி ஏற்படுத்துவாயாக. சிறந்த ஒரு முடிவை தருவாயாக. யாரில் தேர்தல் வருகிறது அல்லாஹ், நாட்டுக்கு பொருத்தமான ஒரு முடிவை தருவாயாக. சாதுவான ஒரு முடிவை தருவாயாக. நிம்மதியா நல்லவர்களை தேர்ந்தெடுப்பாயாக. தேர்ந்தெடுப்பவன் நீ அல்லாஹ், ஆட்சியை கொடுப்பவன் நீ அல்லாஹ். நல்லவர்களை, நல்ல தன்மை உள்ளவர்களை, மக்களுடைய தேவைகளை சேவைகளை புரிந்து நடப்பவர்களை நமக்கு நீ தேர்ந்தெடுத்து தருவாயாக. ஈமாடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன்.